இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்குள்ள தலைப்பு ஆதி அன்பு, அல்லது நீங்க முத அன்பு கூட நீங்க சொல்லிக்கலாம். சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய நாள் எப்ப தொடங்குதுன்னா, முத நாள் முன்னுக்கே நீங்க படுக்கைக்கு போகப்ப கூட உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சகோதர சகோதரி, இது நீங்க எப்போதும் செய்ய வேண்டும். இது ஒரு பழக்கத்துக்கு நீங்க கொண்டு வர வேண்டும். எப்படி ஒரு வியாபாரத்தை செய்யப்ப அந்த நாளோட கணக்கை முடிப்பது போல் நீங்க உங்களை கொடுத்து ஆராய்ச்சி பண்ணி பாக்குறீங்க. அதுதான் வசனம் எழுதியிருக்கின்றது, சோதித்து பரிச்சித்து பாருங்க, உங்களை நீங்க செய்யுங்க. அப்ப நம்ம அது செய்யப்ப அன்றைக்கு என்ன காரியம் இருந்தா கூட அதோட காரியத்தை நம்ம தீர்த்திட வேண்டும். அப்ப சில நேரத்தில் நம்ம இருதயம் வந்து பிறரை மன்னிக்காதபடி இருக்கும். இன்னைக்கு அன்னைக்கு ஆபீஸ்ல ஏதாவது ஒரு காரியம் நடந்திருக்கும், அந்த ஆபீஸ்ல இருக்கிற அந்த மேல் அதிகாரியோ இல்ல உங்களோட நண்பர்களோ அவங்கள குறித்து அது சஞ்சலத்தோடு வெறுப்போடு இருக்கும். சகோதர சகோதரி, நம்ம சொந்தமாக இதை மேற்கொள்ள முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை கொடுத்தார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்களும் இது வித்தியாசமான பயிற்சியில பண்ணி மன்னிக்கலாம், நான் நல்லா ஒண்ணும் இல்ல அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. நமக்கு தெரியும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும் சகோதர சகோதரி, இயேசுவை நாடி போய் தாழ்த்துக்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நான் மன்னிக்க விருப்பப்படுகிறேன், என்னை மன்னிக்க வைங்க நீ சொல்லப்ப, அவரு தானே நம்மளை மன்னிக்க வைக்கின்றார். அப்புறம் உங்களுடைய இருதயம் அதுக்கு கட்டளையிடும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் இருதயனே நீ அந்த மனுஷனை நேசிப்பாயங்க உனக்கு நான் கட்டளிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெறுப்பின் ஆவி மன்னியாமியின் ஆவியை இயேசுவின் நாமத்தை நீ விட்டாப்பால் போ என்று நீங்க கட்டளெடுப்ப, அந்த ஆவி போனாகத்தான் நீங்க மன்னிக்க முடியும். இல்லாவிட்டால் மன்னிக்க முடியாது சகோதர சகோதரி. இன்னைக்கு அநேக பேர் மன்னிக்க முடியாம இருக்கிறாங்க. இந்த மன்னிக்க முடியாம நம்ம இருந்தோம்னா நமக்கு நோய் வந்துடும். இதை பத்தி கூட ஏற்கனவே எத்தோ திரிப்போ இதுக்கு முன்ன உள்ள பிரசங்கத்துல இதை குறித்து உங்கள்ட்ட நான் வினத்தி சொல்லியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து கிருபையால இன்றைக்கு நாம் பார்க்க போறது என்னன்னா ஆதி அன்பு. அதாவது சின்னத்துல மை ஃபர்ஸ்ட் லவ், நீங்க சில பாட்டு பழைய பாட்டுகளை பாத்தீங்கன்னா ஆங்கில பாட்டுல வந்து மை ஃபர்ஸ்ட் லவ் சொல்லி பாட்டுலாம் இருக்குது, என்னோட முதல் அன்பு அப்படின்னு சொல்லி பாட்டுலாம் இருக்குது. இந்த பாடல்லாம் பாருங்க, இந்த ஹாலிவுட் இந்த பாலிவுட் இந்த காலிவுட் எல்லாம் வந்து என்ன செய்யறாங்கன்னா, அதை எடுத்துட்டு வந்து ஒரு பொய்யான காரியத்தை வந்து உள்ளத்துல போடுறாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அநேக சினிமா படத்தை நீங்க பாக்கப்ப அது இழுக்கூடுது. ஏன்னா அவங்க சொல்றாங்க இதுதான் பொழுதுக்கு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு. மனிதனோட அன்பு அது போலி, அது உண்மை இல்ல, அது உண்மையை ஆக முடியாது. அவங்க உண்மையை ஆக்கணும் சொல்லி நினைச்சா கூட எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சாலும் கூட அது உண்மையை ஆக்க முடியாது சகோதரி சகோதரிகளே. ஏனென்றால் நம் மனிதர்கள் நமக்கு உளுந்த சுபாவம் இருக்கிறது, நம்ம பூர்ணமானவர்கள் அல்ல, நம்ம பூர்ணம் படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதனால அப்படி உங்களுடைய அன்பை உங்களுடைய கணவர்கிட்டிருந்து இல்ல உங்க மனைவிட்ட இருந்து ஒரு பூர்ணமான அன்பை நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லோரும் வந்து நம்ம ஏமாந்து போவோம். ஏன்னா ஒரு பரிபூர்ணமா இல்லாத ஒரு மனிதன் தெரிந்து பூர்ணமான ஒரு காரியத்தை நம்ம எதிர்பார்த்தோம்னா நம்ம ஏமாந்து போவோம். ஏன்னா உங்க கணவனோ உங்க மனைவியோ இல்ல உங்க தகப்பனோ உங்க தாயோ உங்க பிள்ளைங்களோ யாருமே பூர்ணம் இல்லை. இது உங்களோட சபையில் இருக்கிற உங்க பாஸ்டரும் சரி, உங்க சபையில் இருக்கிற மக்களுக்கும் சரி, அவங்க யாருமே பூர்ணமானவர்கள் அல்ல. அதனால பூர்ணமான அன்பை எதிர்பார்க்காதீங்க, மனிதர்கிட்ட இருந்து வர முடியாது. ஆனா இந்த சினிமால நீங்க பாக்கப்ப அவங்க இன்னும் பூர்ணமான அன்புல இருக்கிறது போல் உங்கள்ட்ட காட்டுறாங்க. இருந்த போதிலும் சகோதர சகோதரி, இயேசு கிறிஸ்து அவருடைய கட்டளைகளை குறித்து சொல்லப்ப அவர் கட்டளை முதல் கட்டளை சொல்கின்றார், உன் தேவனாகி கர்த்தரே உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவுடைய முழு சிந்தையோடையும் முழு வலிமையோடும் அவருடைய அன்பு கூறு அப்படி என்று சொல்கிறார். பாருங்க, எல்லாம் முழுமையாக நம்மளை முற்றிலும் அவர் அன்பு கூற சொல்கிறாரா இல்லையா? அப்ப நம்ம யோசித்து பார்த்தோம்னா நம்மளே பூர்ணம் இல்லாம இருக்கிறோமே, எப்படி நம்ம அவர் அன்பு கூறது அவர் சொல்றது போல். அதனால்தான் நம் செய்ய முடியாது, இது யாருனாலும் செய்ய முடியாது. இது அதனால்தான் இயேசு கிறிஸ்து அந்த பிதா அவர் அன்பாகவே இருக்கின்றார். அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து அவர் மூலமாகத்தான் நம் பிறரை மேல் அன்பு கூற முடியும். இன்னைக்கு சில பேர் சொல்லப்ப என்னுடைய முதல் அன்பு அப்படி சொல்லப்ப அவங்க வாழ்க்கை நினைச்சு பார்ப்பாங்க, ஓ யாரோ ஒரு முத யாரு மேல அன்பு கூறினாங்க முத முத அப்படி. கணவன் மனைவினா அவங்களோட முத வாழ்க்கையில யாரோ ஒரு மேல வாலிப காலத்துல அன்பு கொண்டவங்க அவங்கள குறித்து நினைச்சிட்டு இருப்பாங்க. சகோதர சகோதரி அது இல்ல, அதெல்லாம் பூர்ணமான அன்பு இல்ல. இன்றைக்கு வேத வசனம் அந்த பூர்ண அன்பு, அந்த ஆதி அன்பு, அந்த முத அன்பு குறித்து என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இது வந்து நீங்க ஆதி ஆகமத்துல 2:1-5 பார்ப்போம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றேன், 2:1, உன் கிருபையையும் உன்னோட பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை குறித்து சகிக்க கூடாமல் இருக்கிறவரு அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்காங்க. சகோதர சகோதரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சபையின் மத்தியில கூட இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் அப்போஸ்தலர்னு பட்டம் வச்சுக்கிறாங்க, டாக்டர் ரெவரன் இப்படியாக பட்டம்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல சொல்கின்ற அவங்க அப்போஸ்தல் இல்லையா, அப்போஸ்தல் பேர் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி டைட்டில் நிறைய பேர் வச்சிருக்காங்க. அத இந்த சபையில எபேசியர்ல சபையில இருக்கிறவங்க அந்த இடத்துல அவங்க சோதித்து நீங்க பொய்யர்கள் என்று சொல்லி அந்த அப்போஸ்தல அவங்க சொல்றாங்களாம். அப்புறம் அவங்க என்ன செய்றாங்க, தேவனுடைய வார்த்தை ஆராய்ந்து பார்த்து இவங்க அப்போஸ்தல் சொல்லிட்டு வராங்களே இவங்க எல்லாம் வந்து உண்மை இல்லைன்னு சொல்லி அவங்க கண்டித்து சொல்றாங்களாம். அப்போ அவச்சுதான் நீங்க பொறுமையா இருக்கிறதையும் அவர் பாக்குறாரு. அதுக்கு தொடர்ந்து வச்சுதான் என் நாமத்தையே அவர் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாதபடி பிரியாசப்பட்டதையும். அப்படின்னா அவங்க வந்து சோர்ந்து போய் இருக்கல, பிரியாசமா இருக்குன்றாங்க தேவனோட வேலையில. ஆனாலும் இயேசு சொல்கிறார், நீ ஆதிலே கொண்ட அன்பை விட்டாய் சொல்ற, உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லி நீ ஆதியில இருக்கிற அன்பை விட்டாய். சகோதர சகோதரி இன்றைக்கு பாருங்க, இன்னைக்கு அநேக சபைகள்ல அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இதுதான் தேவனுடைய வேலை, இதுதான் தேவனுடைய வேலை என்று சொல்லிட்டு. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ இந்த மாதிரி செய்து கொண்டு இருக்கிற சில பேர் நினைப்பாங்க இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சர்ச் ஆண்டவர் இயேசு பேர் சொல்லி இந்த கான்சர்ட் போடணும், சர்ச்ல வந்து நினைப்பாங்க அங்க ஒரு ரேலி நடத்தணும், இந்த இடத்துல வந்து இந்த கூட்டத்தை நடத்தணும், இப்படியாக சொல்லிட்டு சில பேர்கள் ஆதியில் உள்ள அந்த முத காரியத்தை விட்டு அந்த ஆதியில் உள்ள அன்பை விட்டுட்டு போயிட்டு வேலை செய்து கொண்டிருப்பாங்க. சகோதர சகோதரி நான் இதை செய்தேன், நான் இதை செய்தேன், இதுக்கு முன்ன நான் இயேசுவை அறியாத உண்மையாக நான் அறியாத பின்னுக்கு நான் இந்த காரியத்தை செய்தேன், ஆ தேவனுடைய அன்பை விட்டு விலகி போயிட்டு. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லி நீ ஆதி அன்பை விட்டு விலகினாய். அப்ப அந்த ஆதி அன்பு என்ன, அந்த ஆதி அன்பு நீங்க செய்யும் மியூசிக் பிராக்டிஸ் அல்ல, அந்த ஆதி அன்பு உங்களோட சபை இல்ல, அந்த ஆதி அன்பு உங்க பாஸ்டர் அல்ல, அந்த ஆதி அன்பு உங்களோட மனைவியோ உங்க கணவனோ உங்க பிள்ளையோ உங்களோட தாயோ தகப்பனோ சபை மக்களோ இது இல்ல. சகோதர சகோதரி இதுக்கு பதில் 5:5 இருக்கின்றது, 5 இருக்கின்றது. அச்சார் மனம் திரும்பி நீ ஆதில செய்த கிருகையை நீ செய், கிருகையை ஆதில செய்த கிருகையை நீ செய். அச்சார் நீ எந்த நிலையிலிருந்து நீ விழுந்தாய் சொல்லி நீ நினை, அப்புறம் மனம் திரும்பு. சகோதர சகோதரி மனம் திரும்பு என்று சொல்லி அர்த்தம் என்னன்னா, முந்தி இப்படியாக யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு உங்க சிந்தையில சிந்தையின் ஆவிய புதுமையாக்க வேண்டும். எப்படி தேவனுடைய வார்த்தையின்படி புதுமையாக்கி நீங்க இயேசு கிறிஸ்துவோட வழியில இப்ப நடக்க வேண்டும். இப்ப பாருங்க, ஒரு காரியங்கள் ஒரு உலகத்தின் காரியங்கள் ஒரு மனிதரை வந்து அப்படியே வந்து திடீர்னு வந்து பிடிக்காது, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாதான் வரும். அப்ப முத ஒரு காரியத்துல இடம் கொடுக்கப்ப அது அடுத்தது இன்னொரு காரியமாக இன்னொரு காரியமாக அப்படியே கொஞ்ச நாள் நீங்க பாத்துருந்தா உலக காரியம் வந்து உள்ளுக்கு புந்துரும். அப்ப அவர் சொல்லிக்கிற எந்த நிலைமையில இருந்து நீ விழுந்தா சொல்லி யோசி, எங்க நான் தப்பு செஞ்சேன், எந்த இடத்துல நான் விழுந்தேன், ஏன் எந்த இடத்துல நான் பிசாசுக்கு இடம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நினைத்துட்டு அப்புறம் மனம் திரும்ப சொல்கின்றார். அப்புறம் நீ ஆதியிலே செய்த கிருபையை இப்போது நீ செய் என்றார். சகோதர சகோதரி, அப்ப அந்த ஆதியிலே செய்த கிருபை என்ன? அது அப்புறம் வர. அதுக்கு முன்ன அப்படி நாம் செய்யாம போனா நமக்கு என்ன ஆகும்? இதெல்லாம் சொல்கிறார் இயேசு கிறிஸ்து, நான் சீக்கிரமாய் வந்து அப்படி நீ மனம் திரும்பாதபடி இருந்தா உன் விளக்கு தண்டை அந்த இடத்திலிருந்து நீக்கி விடணும். அப்ப நான் என்ன சொல்றேன், விளக்கு தண்டு தான், ஏன்னா இந்த இடத்துல வந்து சொல்றேன், சபையை குறித்து சொல்றேன். சபை அதாவது சேர்ச், அதாவது திருச்சபை. இது யாரு? இது சேர்ச்னா என்னது? சேர்ச்னா ஒரு பில்டிங்கா? சபைனா பில்டிங்கா? இல்லையே, சபை என்றது நீங்களும் நானும். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நம்மளே தேவனுடைய ஆலயமா இருக்கின்றேன். பவுல் சொல்கிறார், உங்களுக்கு தெரியாதா தேவனோட ஆவி உங்களிடத்துல இருக்கின்றது? அப்போ சொல்கிறார், நீங்க இந்த முறை அன்பு உள்ளுக்கு நீங்க நினைக்கிறார் விட்டால், அவர் சொல்கின்றார் உங்கள்ட்ட இருந்து வந்து அந்த விளக்கு தண்டை எடுத்துருவார். அப்புறம் அதுக்கு வந்துட்டு என்னாச்சுன்னா உங்களால பார்க்க முடியாது, தேவனுடைய வழிகளை பார்க்க முடியாது. சகோதர சகோதரி, இது ஒரு எச்சரிக்கையா இருக்கின்றது. இப்ப திரும்ப வருவோம். அப்ப அந்த ஆதியில செய்த கிருபைனா என்ன? நீங்க இத பாக்குறதுக்கு யோவான் 6:28-29 நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. கத்தோலிக்க பைபிளா இருந்தாலும் கத்தோலிக்க பைபிள் எடுத்து வாசிங்க பாருங்க. இந்த இடத்துல அப்போ கேக்குறாங்க, தேவனை கேட்டு கிருகியே நான் எப்படி செய்யறது, எப்படி இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி கேக்குறாங்க இயேசு இடத்துல. அதுக்கு இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்கிறாரு, அவரை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவரே தேவனுக்கு ஏற்ற கிருகியா இருக்குன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். அப்ப யார் அனுப்பப்பட்டா? பிதா தன் ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார்ல. அவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை நம்புகிறதே தேவனுக்கு ஏற்ற கிருபை, அதுதான் உங்களுடைய முத அன்பு, அதுதான் நம்மளுடைய முத அன்பு. அப்ப தேவனுடைய கிருபை என்னன்னா இயேசு கிறிஸ்துவை நம்புகிறது. எப்படி இயேசு கிறிஸ்துவை நம்புகிறது? அவருடைய வார்த்தையில நீங்க சார்ந்திருக்கப்பட்டான், அவருடைய இருதய துடிப்பை நீங்க கேட்கப்பதான். அவருடைய இருதய துடிப்பு எங்க இருக்கின்றது? அவருடைய வார்த்தை எடுத்து நீ கவனித்து நீங்க தியானம் பண்ணப்பதான் நீங்க தேவனுடைய முத அன்புல அமர்ந்திருக்கிறீங்க. சகோதர சகோதரி, இன்னைக்கு என்னென்னவோ வேலைலாம் செய்யலாம், அன்னதானம் செய்யலாம், என்னென்னவோ நான் செய்யலாம். ஆனா சகோதர சகோதரி, அந்த கிருகைகள் தேவனுடைய கிருகை, முத கிருகை அல்ல. அது தேவனுடைய ஆதி அன்பு இல்ல, அது தேவனுடைய முத கிருகை அல்ல. அந்த முத கிருகை இல்லாதபடி மற்றதெல்லாம் செய்தீங்கன்னா அது எப்படின்னா ஒரு துண்டிக்கப்பட்ட ஒரு 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 ஒயர் போல இருக்கின்றது. இங்க நாங்க போக முடியாது, துண்டிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா அந்த தேவனுடைய ஆதி அன்பும் அந்த ஆதி கிருகையும் இல்ல. ஆகவே சகோதர சகோதரி, இன்னைக்கு இதை தெரிஞ்சு கொள்ளுங்க, தேவனுடைய கிருகை என்னன்னா தேவன் அனுப்பின தன் குமாரன் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறதே தேவனுடைய கிருபை. தேவனுடைய வார்த்தையை நான் படிக்கப்ப அந்த இருதயம் நம்ப மாட்டேங்கின்றது. அது ஏன்னா அந்த இருதயத்தோட குணாதிசயம் அது மகா கேடும் திருக்கும் உள்ளது. இன்றைக்கு ஒரு சகோதரி அவங்களுக்கு வந்து பிளட் பிரஷர் பாருங்க, பிளட் பிரஷர் என்னத்தினால வருதுன்னா பயத்தினால் வருகின்றது. இன்னைக்கு அநேக மருத்துவர்கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா பிளட் பிரஷர் எதுக்காக வருதுன்னா எசன்சியல் ஹைப்பர் டென்ஷன் அப்படி ஒரு பெரிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தி. ஆனா உண்மையிலேயே இது வந்து நான் சொல்லல, இது வந்து கிறிஸ்துவர்கள் மத்தியில டாக்டர்கள் வருத கணக்குல ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க. இவங்களுக்கு உண்மையிலேயே அநேக டாக்டருக்கு என்ன அதுக்கு காரணம் என்று சொல்லி அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க என்ன கொடுப்பாங்கன்னா சில மருந்துகள் கொடுப்பாங்க. ஆனா அந்த மருந்துகள் அது கால அடைவுல அநேக தீமையை கொண்டு வரும். ஆனா இந்த ஆராய்ச்சி மத்திய என்ன சொல்றாங்கன்னா அந்த ஹைப்பர் டென்ஷன் அதாவது இந்த ரத்த அழுத்தத்துக்கு காரணம் வந்து எதிர்காலத்தை குறித்து கவலை, எதிர்காலத்தை குறித்து கவலைனால வருது. அப்ப இது எப்படி நம்ம மாற்றி அமைக்கிறது? இந்த எதிர்காலத்தை குறித்து ஒரு மனுஷன் கவலைப்படுகிறான் நடக்க போறதை காத்து அவன் ஏன் கவலைப்படுறான்? அவன் கிறிஸ்துவின் தேவனுடைய அன்பே அவனுக்கு தெரியவில்லை. அப்ப இந்த சகோதரி மத்தியில பேசிக்கொண்டிருக்கப்ப நம்ம சொன்னோம், என்ன சொன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் இருதயமே இயேசு கிறிஸ்து என்னை நேசிக்கிறாச்சு, நீ ஏற்றுக்கொள்ளு என்று இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் கட்டளிடுகிறேன்னு சொல்லி இந்த வார்த்தை ரெண்டு மூணு தடவை சொல்லிக் கொண்டிருக்கப்ப இந்த சகோதரியோட உள்ளம் அந்த தேவனுடைய அன்பை உணர முடிந்தது. ஏன்னா இந்த இருதயமானது தேவனுடைய அன்பை அது ஏற்றுக்கொள்றதுக்கு புரிய மாட்டேங்குது, அது ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. சிந்தை தெரிந்தாலும் இருதயம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பயன்படுத்தி அந்த இருதயத்துக்கு கட்டளப்ப அந்த இருதயம் ஏற்றுக்கொள்ளப்ப அந்த சகோதரருடைய கண்கள்ல தண்ணீர் வந்தது. சகோதர சகோதரி, நம் இருதயம் மகா கேடு உள்ளது. நம் இருதயம் அது நம்பாது. ஏன்னா அது ஒரு குணாதிசயம், அது விழுந்த சுபாவம். அதனாலதான் சகோதர சகோதரி, நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கின்றார். அது நீங்க அவரை உங்களை நேசிக்கிறான்னு சொல்லி உங்கள் இருதயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால எப்படி நீங்க உங்க இருதயத்துக்கு கட்டளையிட வேண்டும், அவருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளுங்க, பற்றி கொள்ளுங்க. அவருடைய வார்த்தை எடுத்து நீங்க பற்றி கொண்டு அது உங்க கண்ணாடியில பார்ப்பது போக முன்னுக்கு பார்த்து அது உங்களுடைய இருதயத்துக்கு நீங்க சொல்லப்ப நீங்க என்ன சொல்லுங்க, தேவனை இப்போது நம்புகிறீங்க, தேவனை பற்றி கொள்றீங்க. இதுதான் தேவனுடைய முதல் அன்பு சகோதர சகோதரி. ஆகையால் சகோதர சகோதரி, இது நம் செய்வோம், இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.